الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امرأة ينكحها فهجرته الى ما هاجر اليه او كما قال عليه الصلاة والسلام اخرجه البخاري في باب كيف كان بدء الوحي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உண்டாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் ஹஜ்ரத் முஹம்மத் முஸ்தபா முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், கியாமம் வரை வரக்கூடிய நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஏதிகாவுடைய நீயத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய கட்டளைகளை நூற்றுக்கு நூறு எடுத்து நடக்குமாறும் அவன் தவிர்த்த விளக்கியவைகளில் இருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலுஹு ஒரு உயர்ந்த கண்ணியமான சங்கையான ஒரு மாதத்தை எங்களுக்கு கடமையாக்கி அதில் மூணில் ஒரு பகுதியை நாங்கள் முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த இடத்தில் இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு அவன் முக்கியமாக ஐந்து கடமைகளை பரலாக கட்டாயமாக ஆக்கியிருக்கிறான். அதில் ரெண்டு விடயங்களை பொறுத்தவரையிலே உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. ஒரு மனிதனுடைய உள்ளம் சம்பந்தப்படக்கூடிய அந்த நிலைமையாக இருக்குது. ரெண்டு இபாதத்துக்களை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். அது ரெண்டும் உடல் முழுமையாக உடல் ரீதியான அந்த இபாதத்துக்கள். அதே போல அல்லாஹ் மூன்றாவதாக பொருள் அதோடு சம்பந்தப்பட்ட ஒன்றை அல்லாஹ் கடமையாக இருக்கின்றான். ஒரு மனிதனுடைய உள்ளம், அவனுடைய உடம்பு, உடம்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய பொருள், இது மூணையும் அல்லாஹ் கடமையாக பரலாக ஆக்கியிருக்கின்றான் எங்களுடைய இபாதத்துக்களிலே. அதிலே ஈமானியத்துவ உணர்வு, ஈமான், அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய தொடர்பு, அது சீராக வேண்டும், உள்ளம் சீராக வேண்டும். அதே போன்று தொழுகை, அதிலே உள்ளச்சம், அல்லாஹுடைய நெருக்கம், அல்லாஹுடைய தொடர்பு அங்கே உள்ளத்தின் மூலமாக தொடர்பு உண்டாக வேண்டும். உள்ளம் பரிசுத்தமடையும் அதன் மூலமாக. எங்கள் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ரெண்டு இபாதத்துக்கள் உடலோடு சம்பந்தப்பட்டது, நோன்பும் ஹஜ்ஜும். இந்த நோன்பு நம்முடைய உடலோட சம்பந்தப்பட்டது. உடல் பசியோட தாகத்தோட அந்த உடல் அல்லாஹுக்காக வேண்டி அனைத்தையுமே பொறுமையாக சகித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை. ஹஜ்ஜுடைய இபாதத்தை எடுத்துக்கொண்டால் முழுமையான உடலுடைய அந்த தியாகம், முழுமையான முறையில் இவர் தன்னைத்தானே அதற்காக வேண்டி அர்ப்பணிக்கிறாரு. இவருடைய உடலின் மூலமாக செய்யக்கூடிய அந்த வணக்கம் அல்லாஹ் கடமையாக இருக்கின்றான். அதே போன்றுதான் பொருள். ஒரு மனிதன் அவனுடைய உள்ளத்துடன் அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்கிறது, அவனுடைய உடம்பும் அல்லாஹ்வுடைய தொடர்பிலே இருக்கிறது, ஆனால் அவனுடைய பொருள் அது அல்லாஹுடைய தொடர்பு சீராக்கக்கூடிய பொருளாக இல்லை என்றால் அவனுடைய இபாதத்துக்கள் ஒன்றும் அங்கேயும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த பொருட்களின் மூலமாக அவனுக்கு அல்லாஹுடைய தண்டனை, அல்லாஹுடைய கோபம், அல்லாஹுடைய சாபம் உண்டாகிறதுக்கான காரணமாக அமையும். எனவே பொருட்கள் அதுவும் அல்லாஹுடைய தொடர்பை சீராக்கக்கூடிய பரிசுத்தமான பொருளாக இருக்கிறது கட்டாயம் எங்களுடைய பொருட்கள். அதனாலதான் அல்லாஹ் அந்த பொருட்கள்ல சம்பாதிக்கக்கூடிய பொருட்கள், இருக்கக்கூடிய பொருட்கள் இது அனைத்தையுமே நீங்களாக உங்களுக்கே பாவித்துக் கொள்வதற்கல்ல, அதிலிருந்து ஒரு பகுதியை நீங்கள் வெளியிலே கொடுக்க வேண்டும். அல்லாஹ் பொருளாக கடமையாக ஆக்கியிருக்கின்றார். அதைத்தான் நாங்கள் ஜகாத் என்று சொல்கின்றோம். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஜகாத்துடைய பாடம் ரமலானுடைய காலத்துல பேசுற ஒரு பாடம் அல்ல. இந்த காணா ரமலான் வந்தா தான் ஜகாத்துடைய பாடம் பேசப்படுது. அதை பத்தி செயல்பாடுகள், அங்கே உள்ள விடயங்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு முழுமையான ஒரு முயற்சியில் எடுக்கப்படுது. ஆனால் இது முழு வருடமுமே பேசப்பட வேண்டிய, முழு வருடமுமே அமல்ல இருக்க வேண்டிய ஒரு பாடம் தான் ஜகாத்துடைய பாடம். விசேஷமாக ரமலானுடைய காலத்துல நாங்க ஏன் பேசுறோம் அப்படின்னா, இந்த ரமலான்ல அல்லாஹ் ஒரு சுன்னத்துக்கு ஒரு பரலுடைய நன்மையை வைத்திருக்கிறான். ஒரு பரலுக்கு 70 பரலுடைய நன்மையை வைத்திருக்கிறான். நாங்க ஹுதுபாக்கு பின்னால ஜும்மாவுடைய தொழுகையை தொழுவோம். அது பரலு. அதை நிறைவேற்றி முடியக்கூடிய நேரத்துல அல்லாஹ் அதுக்கு 70 மடங்கு கூடிய தாரான். அசருடைய தொழுகையை தொழுகின்ற பரலு அல்லாஹ் 70 மடங்கு கூலியை தருகின்றான். அதே போன்றுதான் பரலுடைய நிதயங்களை நிறைவேற்றும் பொழுது 70 பரலு. எனவே ஜகாத் ஒரு பரலான கடமை. அதை நாங்கள் நோன்புல நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த ஜகாத்துக்கு 70 மடங்காக, பல மடங்காக அல்லாஹ் பெருக்கி தருகின்றான். இன்னும் அல்லாஹ் அவன் அதாவது எண்ணிக்கையற்ற நன்மைகளை வைத்திருக்கின்றான். என்றால் அந்த பொருள் பரிசுத்தமாக ஆக வேண்டும். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஜகாத்துக்கு சுத்தம் பரிசுத்தமாக்குறது இப்படியான அந்த கருத்துக்கள் உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் ஜகாத் என்று சொல்லக்கூடியது. குர்ஆன்ல அல்லாஹ் தொழுகையையும் ஜகாத்தையும் ரெண்டையுமே சேர்த்து சுமார் 82 இடங்கள்ல சொல்லிருக்கின்றான். அகிமுஸ்ஸலாத வஆத்துஸ் ஸகாத, நீங்க தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள். தொழுகை எவ்வளவு கடமையோ அதே போலதான் ஜகாத்துடைய கடமையும். தொழுகிறது எவ்வளவு முக்கியமோ, தொழுகையை விட்டுட்டு போக முடியாது, அதே மாதிரிதான் ஜகாத்துடைய கடமையை அல்லாஹ் தொழுகையை மாறி வைத்திருக்கின்றான். ஆனால் தொழுகை எல்லா மனிதர்களுக்கும் கட்டாய கடமை. தொழுகை ஒரு மனிதனுக்கு நின்று தொழ முடியலையா, உட்கார்ந்து தொழணும், உட்கார்ந்து தொழ முடியலையா, படுத்து தொழணும், படுத்து கொண்டும் தொழ முடியலையா, உள்ளத்தால சைக்கிட செய்யணும். அவருக்கு எந்த அளவு உணர்வு இருக்கிறதோ அந்த தொழுகையுடைய நேரம் வந்தால் அந்த நேரத்திலே அந்த நேரத்தை பாதுகாப்பதற்கு தொழுகிற மாதிரி நினைக்கணும். அவர் தொழுகிற மாதிரி அவர் நினைக்கணும். அங்க அல்லாஹ் அந்த அளவுக்கு கடமையாக ஆக்கியிருக்கின்றான். யுத்த காலத்திலே ஷூட் பண்றாங்க, அங்க குண்டு தாக்குதல் ஏற்படுது, இவரு தொழுகையை விட முடியாது. எந்த அளவுக்கு என்றால் இந்த ஒரு இடத்திலே தக்பீரை கட்டுவாரு, ஓடுவாரு, ஷூட் பண்ணுவாரு, ருக்கு செய்வாரு, இன்னும் முன்னால போவாரு, மறுவ ஷூட் பண்ணுவாரு, மறுவ சுஜூதுக்கு போவாரு. இப்படி யுத்த காலத்துல ஜிஹாதுடைய மைதானத்திலையும் எங்களுக்கு தொழுகைய விட்டுறதுக்கு அனுமதி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் வயது வந்தவங்களுக்கு 7 வயதான குழந்தைக்கு தொழுமாறு ஏவப்பட்டிருக்குது. அது 10 வயதை ஆகி தொழல்லண்டா அடிக்கணும், அடிச்சு தொழ வைக்கணும். ஒவ்வொரு வீட்லையும் படிக்கிறதுக்கு, ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு, எழுதுறதுக்கு, ஸ்கூல் அனுப்புறதுக்கு, நர்சரிக்கு அனுப்புறதுக்கு என்ன பாடுபடுறோம், அடிக்கிறோம், பிக்கிறோம், புள்ளைய பேசுறோம். ஆனா தொழுகைக்கு 7 வயதானா தொழ அனுப்புங்க, 10 வயதாகி உன்னோட மகன் உன்னோட மகள் தொழல்லையா, அடிங்க பெரும்பால பெரும்பால் அடிச்சு தொழு. தொழுகையினுடைய முக்கியத்துவம், தொழுகையினுடைய அத்தியாவசியமான விடயத்தை அங்க குழந்தைக்கு சொல்லப்படணும். அந்த அளவு தூரத்துக்கு முக்கியமான இபாதத் தொழுகை. இந்த தொழுகையோட சேர்த்துத்தான் அல்லாஹ் ஜகாத்தையும் சொல்கின்றான். தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள். ஜகாத் எங்களுடைய பொருள்ல இருந்து அல்லாஹ் கடமையாக்கின ஒரு பகுதியை நாங்க கொடுக்கிறது. கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் எங்களோட மார்க்கம் ஷரியத் ரொம்ப லேசானது. அல்லாஹ் யாரையுமே கஷ்டப்படுத்தல, ஆனா அந்த ஒவ்வொரு இபாதத்திலையும் அல்லாஹ் ஒரு சயின்ஸ வச்சிருக்கிறான். ஒவ்வொரு இபாதத்திலையும் ஒரு சயின்ஸ் இருக்குது. சும்மா அல்லாஹ் சொல்லவும் இல்ல. உங்களோட பொருள் வந்து நீங்க அதை எடுத்து ஏமாந்து பேய்த்து உங்களோட வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளாதீங்க. உங்களோட ஊர்ல உள்ள எளிய மக்களுக்கு உங்களோட பொருள்ல இருந்து ஒரு பகுதியை கொடுங்க நீங்க அவங்களுக்கு. அல்லாஹ் எங்களுக்கு ஏவுறாள். அது அந்த பொருள் கொடுக்கப்பட வேண்டிய பொருள், அது உங்களோட பொருள் அல்ல, அது நஜீசான பொருள். அது உங்கள்கிட்ட வச்சிருந்தா ஏனைய பொருட்களையும் நஜீசா ஆக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அதை கொடுக்க சொல்றான். இது என்ன தெரியுமா, எக்கனாமிக் ப்ராப்ளமுக்கு இருக்கிற பெஸ்ட் சொல்யூஷன். இதை விட உலகத்துல எக்கனாமிக் ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் இல்லை. இன்றைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னண்டா பொருளாதார பிரச்சனை. 2008 இந்த உலகம் பொருளாதார அந்த விடயத்துல கீழ் மட்டத்துக்கு போயிடுச்சு. அதை தூக்கி விடுறதுக்கு அதுல உயர்ந்த ஸ்தானத்தை அடையிறதுக்கு ரொம்ப சிரமமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருச்சு. இன்றைக்கும் கூட டெவலப் கண்ட்ரிஸ் முன்னேறின நாடுகள் அதனுடைய ஸ்தானத்துல இருக்குது. இன்னும் சில கண்ட்ரிஸ் முன்னேறி கொண்டிருக்குது. இன்னும் சில நாடுகள் பின்தங்கிய நிலைமையில் இருக்குது, முன்னேற்ற பாதையிலே கிடையாது. கனியமான அன்பார்ந்த சோதரிலே, உலகத்துல எக்கனாமிக் ஒரு பெரிய ஒரு தலைவலியா மாறிக்குது. இன்றைக்கு பேங்க அறிமுகப்படுத்தி, இன்றைக்கு வட்டியுடைய முறைகளை அறிமுகப்படுத்தி, மக்களை அதுல ஈடுபடுத்த வைத்து, மக்களை கஷ்டத்துல துன்பத்துல வறுமையில இன்றைக்கு பாவத்துல அறாத்துல களவுல பொய்யில ஈடுபடுத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிட்டு சேர்த்திருக்கிறது. காரணம் என்னண்டா எக்கனாமிக் பிரச்சனை, சரியான முறையில பொருளாதாரம் இல்ல. அல்லாஹ் அப்படியான ஒரு நிலைமை ஏற்படுத்தவே இல்லை. அங்க மக்கால மதீனால ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை, பின்னால வந்த சஹாபாக்களுடைய அந்த செயற்பாடுகள், அதுக்கு பின்னால உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹுடைய காலத்துல எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா செழிப்ப உண்டாக்கினான்டா, படைத்தரப்பு அல்லாஹ் அவனுக்கு தெரியும். ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு நிலைமையிலையும் எப்படி கையாள வேண்டும் என்பதை அல்லாஹ் படைத்தான், அவனுக்கு தான் தெரியும். அவன் தான் சொல்கின்றான். யாரையும் அல்லாஹ் எளிமையாக படைத்து, ஒருவனை அல்லாஹ் பணக்காரனாக படைத்து, நீ பணக்காரன் தான், நீ எளியவன் தான் அப்படின்ற அல்லாஹ் சீலடிக்கவும் இல்லை. அல்லாஹ் ஏற்றத்தாழ்வோடு ஆக்கியிருக்கிறான். அனைவருமே பணக்காரர்கள், அனைவருமே காசு உள்ளவர்கள் என்றால் இந்த உலகம் செல்ல மாட்டாது. சிரமத்தோடு இருக்கும், கஷ்டத்தோடு இருக்கும். வேலைகள் செய்வதற்கு லேபஸ்மார் துப்புரவு பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் ஏற்றத்தாழ்வோடு அமைத்திருக்கிறான். சிலரை செல்வந்தர்களாக, சிலரை எளியவர்களாக, சிலரை படித்தவர்களாக, சிலரை பாமரர்களாக, சிலரை நோயாளிகளாக, ஆரோக்கியம் உள்ளவர்களாக, வித்தியாசமான நிலைமையில அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இந்த உலகம் சீராக செல்வதற்காக வேண்டி பேலன்ஸோட போறதுக்கு அதுல அல்லாஹ் சிலரை மிகவும் உயர்ந்த நிலைமையில, சிலரை மிகவும் தாழ்ந்த நிலைமையில ஆக்கி அதன் மூலமாக ஒரு பேலன்ஸ், ஒரு சமத்துவ நிலைமையையும் அல்லாஹ் உருவாக்கி இருக்கின்றான். ஒவ்வொன்றும் மிக நீளமான விரிவான விடயங்கள். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ் எங்களை உலகத்துல படைச்சி யாரையுமே கஷ்டத்துல போடல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், தாபிஈன்கள் பின்னால வந்தவங்க அழகான முறையில எங்களுக்கு காட்டி தந்தாங்க. எப்படிப்பட்ட பொருளாதார ரீதியில அவங்க ஒரு அழகான நிலைமைக்கு மாறினாங்கடா. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹுடைய காலத்துல உலமாக்கள் கிதாபுகள்ல எழுதுறாங்க, ஜகாத் கொடுக்கிறதுக்காக வேண்டி எடுத்துக்கொண்டு வீடு வீடா போவாங்க. உங்களுக்கு ஜகாத் தேவையா, ஜகாத் தேவையா, ஜகாத் தேவையா, எந்த வீடும் தயாரில்ல ஜகாத்த எடுக்க, பொருளை எடுக்க. என்ன தெரியுமா சொன்னாங்க,
எங்களுக்கு ஜகாத் வேணும், ஜகாத் எடுக்க நாங்க தகுதி இல்ல, ஜகாத் எடுக்க தகுதி இல்ல, எங்களுக்கு ஜகாத் எடுக்க தகுதி இல்ல. பைத்து ஜகாத் என்ன தெரியுமா செய்யும், பொருட்களை மக்கள் கொண்டு வந்து கொடுக்கத்திலே நீங்க இங்க கொண்டு வராதீங்க, எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு இடம் இல்ல, கொடுக்கறதுக்கு இடம் இல்ல. என்ன தெரியுமா பைத்து ஜகாத் செஞ்சிச்சு, அந்த நேரத்துல அங்குள்ள முழு பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஆப்பிரிக்காவுக்கு போச்சு. ஆப்பிரிக்காவுடைய இஸ்லாம் அந்த இருக்கக்கூடிய நாடுகள்ல போயிட்டு அந்த நேரத்தில் இந்த முஸ்லீம்கள் இடத்துல அந்த ஜகாத்தை கொடுக்கறாங்க. ஏனென்றால் ஒரு இடத்துல ஜகாத் எடுக்க தகுதி இல்லைன்னா மக்கள் அதுக்கு அடுத்த ஊருக்கு போவாங்க, அது அடுத்த ஊர்ல இல்லையா அதுக்கு அடுத்த ஊருக்கு போவாங்க, முழு நாட்டிலேயும் இல்லையா பக்கத்தில் உள்ள நாட்டுக்கு அவட ஜகாத்தை கொண்டு போகணும். இனிமான சகோதரர்களே, அண்டைக்கு இதுல 200 அந்த கால பகுதிகள்ல, 150 கால பகுதிகள்ல ஜகாத்தை எடுத்துக்கொண்டு ஆப்பிரிக்காவுக்கு போனா ஆப்பிரிக்காவில் உள்ள முஸ்லீம்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, எங்களுக்கு ஜகாத் வேணும், இங்க யாரும் ஜகாத் எடுக்கிறதுக்கு இல்ல. அந்த அளவு தூரத்துக்கு எக்கனாமிக் 100% பெஸ்டான அந்த ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டிருந்தது. இஸ்லாம் வந்து ஒரு வித்தின் 120 இயர்ஸ், ஒரு 120-130 வருடங்களுக்குள்ளால இவ்வளவு பெரிய ஒரு சேஞ்ச், இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். சாப்பிட இல்லாம, குடிக்க இல்லாம, ஆடை இல்லாம, வீடு இல்லாம சிரமத்தோடு இருந்த ஒரு சமுதாயம் அல்லாஹ் எப்படி மாத்தினானுண்டா, முழுமையான முறையில அங்க மக்களுடைய நிலைமை பக்குவமான நிலைமை, காசை எடுக்கிறதுக்கு தயார் இல்லை எங்களுக்கு வாணும், அந்த அளவுக்கு அல்லாஹ் சீரான ஒரு நிலைமையை உருவாக்கி வைத்திருந்தான். கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இது இஸ்லாம் எங்களுக்கு காட்டித்தார முறை. இன்றைக்கு லாஜிக்கலி நாங்க உலக சனத்தொகையில இருக்கக்கூடிய முழு சனத்தொகையும் எடுத்து அதுல எங்களுடைய நாட்டினுடைய அந்த சனத்தொகையை எடுத்து இதில் உள்ள பணக்காரர்கள் செல்வந்தர்கள் அவர்களுடைய அந்த பொருட்களை எடுத்து அதுல ஒரு சின்ன கணக்கு வெளியில கொடுக்க வைத்தோம் என்று சொன்னா, வெளியில கொடுக்க வைத்தோம் என்றால் முழு நாட்டிலையும் யாருமே எளிய மனிதன் இருக்க முடியாது. அல்லாஹ் அப்படித்தான் ஆக்கியிருக்கிறான். அது விகிதாசாரம், அதனுடைய அந்த விடயங்கள் மிக நீளமான விடயங்கள். கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஏனென்றால் அல்லாஹ் வைத்த இந்த புறம் ஒரு நாளும் பிழையாக முடியாது. அதனாலதான் இதை கொண்டு போயிட்டு யூஎன்ல சமர்ப்பித்த நேரத்துல வேர்ல்ட் எக்கனாமிக் ப்ராப்ளமுக்கு ஒன் சொல்யூஷன் என்னண்டா இந்த சிஸ்டம். அந்த நேரத்தில் அங்குள்ள மக்கள் பார்த்துட்டு என்ன தெரியுமா செஞ்சாங்க, திஸ் இஸ் தி பெஸ்ட் வே, இதுதான் பெஸ்டான முறை. என்னக்கு, எங்கட சமுதாயத்துடைய பொருளாதார கஷ்டங்களை நீக்கிறதுக்கு. ஆனா இது எங்கிருந்து எடுத்தீங்க, எங்கட முஸ்லீம்கள் உலமாக்கள் அங்க போனவங்க காட்டினாங்க, இது எங்கட குர்ஆன் சொல்றது, இது எங்கட சுன்னா எங்களுக்கு வழிகாட்டுறது, இது எங்கட வரலாறு. என்ன தெரியுமா சொன்னாங்க, சொல்லல்ல செயல் ரீதியாக இஸ்லாத்துடைய கன்செப்டா அப்படின்டா வானம், அதுக்கு பின்னாவை பத்தி பேச்சே கிடையாது. கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அதை அமல்படுத்த விட மாட்டாங்க. இது அல்லாஹ் எங்களுக்கு வச்சிருக்கிறது எங்களோட ஊர்கள்ல எங்களோட குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனையை இல்லாமல் ஆக்குறதுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற பெஸ்டான ஒரு முறை தான் இந்த ஜகாத்துடைய முறை. இது நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட ஜகாத் கடமையானவங்க இதை கணக்கு பார்த்து சரியா கொடுக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளையும் இல்லாமல் ஆக்குகின்றான். இன்றைக்கு நாங்க என்ன தெரியுமா பேசுறோம், இன்றைக்கு பாருங்க அவரை ட்ரக்ஸ் அடிக்கிறாரு, இவரை பாருங்க குடு அடிக்கிறாரு, அவரை பாருங்க அல்கஹோலை பாவிக்கிறாரு, அந்த வீட்டில் அந்த பிள்ளைய பாருங்க வெளியில வேலைக்கு போறாரு, அந்த பொண்ணை பாருங்க அவ வேலைக்கு போறாரு, ஃபேக்டரிக்கு போறா, அங்க போறா, இந்த பெண்களை பாருங்க வெளிநாட்டுக்கு போறாங்க, இப்படின்னு சொல்லி தவறு செய்யறாங்க. எத்தனையோ ஊர்களில் எங்களோட பெண்கள் வட்டியோட தொடர்பாய்க்கிறாங்க. எந்த அளவுக்குண்டா, நான் ஒரு பகுதிக்கு போனேன், அந்த நேரத்துல அங்குள்ள மக்கள் சொன்னாங்க, ஹசரத் நீங்க வாரத்துக்கு 2 நாளைக்கு முன்னால இங்க ஒரு பெண், ஒரு தாய், 26-27 வயசு ஒரு பெண், தன்னுடைய 2 பொம்பளை புள்ளைகள், 3 பேரும் லாமண்ணை ஊத்தி பத்த வச்சுக்கொண்டான். என்ன காரணம் தெரியுமா, காரணம் என்ன தெரியுமா, கஷ்டத்துக்கு வறுமைக்கு வட்டிக்காரன்ட்ட காசு எடுத்து வட்டி கட்டி கொள்றதுக்கே இல்லாது தவறான தொடர்பு தவறான நிலைமைகள், ஹராத்துக்கு போக வேண்டிய நிலைமை, எத்தனை நாளைக்கு தான் நெடிச்சுட்டு போறது, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் தெரிய வர, இதுக்கு பின்னால நாங்க வாழ்ந்துவே இல்லை. கண்ட சொந்த ரெண்டு சின்ன மகள்மாருக்கும் லாமண்ணை ஊத்தி, ஓம் லாமண் ஊத்தி, மூணு பேரும் செத்து போய்தான் மூத்தாவிட்டான். கனியமான சகோதரர்களே, நாங்க இன்றைக்கு பேசுறதுக்கு இருக்கிறோம், சொல்றதுக்கு இருக்கிறோம். அல்லாஹ் ஒரு நாளும் அப்படி வைக்கல. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாலும் இருக்கிற கஷ்டமும் சிரமமும் பார்த்தா நான் ரொம்ப பயப்படுறேன். அல்லாஹ் எங்களை சோதிக்கிறதுக்கு ஒரு காரணம் இதோ, எங்கட சரியான முறையில எங்கட பொருட்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்காததுனால இப்படியான ஒரு சிரமமான கஷ்டமான நிலைமையோ. எங்கட ஊர்ல எங்கட கடையில களவு போகுது, எங்கட வீட்டுல களவு போகுது. யாரு தெரியுமா? வெளிநாட்டில் உள்ளவன் அல்ல, பக்கத்துல உள்ளவன் அல்ல, எங்கட ஊர் உள்ளவன். அவனை காரணம் என்னண்டா, அவன் ஒரு உரிமையில் இருக்கிறான், அவர் கஷ்டத்தில் இருக்கிறான், சிரமத்தில் இருக்கிறான். அவனை திருடனாக மாத்தினது யாரு தெரியுமா? ஊரில் உள்ள செல்வந்தர்கள் தான். ஏனால் அவனுடைய விடயத்துல கவனம் செலுத்தல, அவனை பார்க்கல. ஒரு பெண் பத்துவா கேட்கிறா, என்னோட நாட்டுல வெளியிலே இல்ல, என்னட்ட கேட்டா பத்துவா. அவங்களோட குடும்பத்தில் உள்ள ஒரு ஆண் கேட்கிறாரு, எங்களில ஒரு பெண் இருக்கிறா, அவ பத்துவா கேட்கிறா என்னண்டா, அவட ரெண்டு குழந்தைகள் கல்யாணம் முடிச்சிருக்கிறா, ரெண்டு குழந்தைகள், மாப்பிள்ள ஒரு ட்ரகடி, ஒரு ட்ரக்ஸுக்கு அடிமையான ஒரு மனிதர், அவரை போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டு 19 வருஷம் ஜெயில் அடிச்சிட்டாங்க. இப்ப இந்த புள்ள கேக்குது, அவருக்கு வருமானத்துக்கு ஒரு வழி இல்ல, கஷ்டமான நிலைமை, சிரமமான நிலைமை. இந்த நேரத்துல அவட ஒரு கிட்னிய வித்தா 4 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்களாம். அந்த கிட்னிய வித்து அந்த 4 லட்சம் ரூபாய் எடுத்து புள்ளகளோட படிப்புக்கும் சாப்பாட்டுக்கும் செலவழிக்கலுமான். பத்துவா கேக்குறான் இன்னைக்கு. அவ்வளவு ஒரு பயங்கரமான நிலைமை. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பாருங்க, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பாருங்க, நோயாளிகளுடைய நிலைமை எப்படி இருக்குது. நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் ஒரு நிகழ்ச்சி, அந்த நேரத்துல அங்க போன நேரத்துல அங்குள்ள ஆட்கள் சொல்றாங்க, நீங்க வாரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிட்டீங்க. என்ன செய்து, போன வாரம் தான் ஒரு முஸ்லிம் ஃபேமிலி இஸ்லாத்தை விட்டு போச்சு. என்ன என்ன செய்தி என்னண்டா, அவனோட வாப்பாவை கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருந்தாங்க, அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் ஒன்று வாங்கணும், அது 2000 ரூபாய் கிட்டத்தட்ட செலவாகுது. அதை வாங்கி கொடுக்கறதுக்கு வசதி இல்லை. எங்கட முஸ்லீம்கள் வருவாங்க, அப்படி பார்த்துட்டு போவாங்க, ஒரு பணித்த ஒரு டீய ஒரு பழத்தூர் பேகை வாங்கி தந்துட்டு போயிடுவாங்க. என்ன எது கேட்கறதும் இல்ல, பாக்குறதும் இல்ல. அதுக்கு பின்னால மிஷனரிஸ் வந்தாங்க, கிறிஸ்டியன் மிஷனரிஸ் ஒவ்வொருத்தர்த்தியா போனாங்க, உட்கார்றாங்க. என்ன பிரச்சனை, உங்களோட என்ன கஷ்டம், உங்களோட என்ன துன்பம் கேட்டு விசாரிச்சு அவங்களுக்குரிய முழு வேலையும் செஞ்சு கொடுக்கறாங்க. இந்த முஸ்லிம் மனிதர்கிட்ட போயிட்டு உட்கார்ந்து கேட்டா அவர் சொல்லிக்கிறாரு, எனக்கு சொந்த வீடு இல்ல, என்ன புள்ளகள், என்ன மனைவி, இதெல்லாம் சொல்லி எனக்கு ஒரு நாளைக்கு டேப்லெட்டுக்கு இவ்வளவு செலவாகுது. அந்த மிஷனரிஸ் என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க, ஒரு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு நாங்க வீடு தாரோம், உங்களுக்கு நாங்க காசு தாரோம், உங்களோட டேப்லெட்டுக்கு முழு செலவையும் நாங்க பொறுப்பெடுக்கிறோம், நீங்க ஒரே ஒரு வேலை செய்யணும், இஸ்லா தொட்டு வெளியில வரும். அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, வேற ஆப்ஷன் இல்ல. கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அதுக்கு பின்னால அவங்க அந்த இடத்துல உடனடியாக ஏற்றுக்கொள்றாங்க, நாங்க உங்களோட மார்க்கத்துக்கு வாரோம், எல்லாம் நீங்க எங்களுக்கு செஞ்சுட்டாங்க, முழு ஃபேமிலி இஸ்லாத்தை விட்டு போச்சு. அது அந்நிய மக்கள் வாழ்ற இடம் இல்ல, இந்த நாட்டுல எந்த ஊர்ல மெஜாரிட்டி முஸ்லீம்கள் இருக்கிறாங்களோ அப்படியான ஒரு ஊரை சேர்ந்த ஒரு ஃபேமிலி. இன்னைக்கு எங்கட சமுதாயத்துடைய நிலைமை அவ்வளவு பரிதாபமான நிலைமை, கஷ்டமான நிலைமை. திருமணம் முடிக்கிறதுக்கு ஏதாவது எத்தனையோ பெண்களுக்கு வசதி இல்ல, கஷ்டம். பெண்களுக்கு வசதினா அவங்களுக்கு டௌரி கொடுக்கறதுக்கு அல்ல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகளை திருமணம் முடிச்சு கொடுக்கணும், என்னிடத்துல ஒன்றும் இல்லை யா ரசூலல்லாஹ். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு பொருட்களை சேர்த்து கையில கொடுக்கறவங்க மகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுங்க. ஒரு பெண்ண திருமணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய நேரத்துல அவனுக்கு சில விடயங்களை செஞ்சு அனுப்பணும், அதுக்கு ஒரு செலவீனம் தேவை. அப்படின்னு அந்த 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 குடும்பத்துக்கு அதனுடைய வசதி இல்லைன்னா, இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன?
இப்படி நான் லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு போறதுக்கு ஏலும், இப்படியான பயங்கரமான நிலைமையில தான் இன்றைக்கு எங்களோட சமுதாயம் இருக்கிறாங்க முஸ்லீம்கள். கஷ்டமான சிரமமான வறுமையான நிலைமையில இவங்க எல்லாருக்கும் பொறுப்பு யாரு? ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய தனவந்தர்கள், ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய செல்வந்தர்கள். நல்ல தெளிவாக நாங்க விளங்கிக் கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டினாங்க, ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய எளிய மக்கள், பணம் வசதி இல்லாத மக்கள், கஷ்டத்தோட வறுமையோட இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்படுவாங்க, அவங்களோட வறுமையின் காரணமாக பாவம் செய்வாங்க, தவறு செய்வாங்க. அதே ஊர்ல இருக்கக்கூடிய செல்வந்தர்களுக்கு அல்லாஹ் கடினமான தண்டனையை கொடுப்பான். இது ஹதீஸ், இது ஹதீஸ். ஏனென்றால் ஸகாத் பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது என்ன தெரியுமா சொன்னாங்க, تُؤْخَذُ مِنْ أَغْنِيَائِهِمْ وَتُرَدُّ عَلَى فُقَرَائِهِمْ. பல ரிவாயத்துகள் வந்திருக்குது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் அவர்கள்ட்ட இருந்த பொருட்களை எடுத்து அதே ஊர்ல இருக்கக்கூடிய புகராக்கள், ஃபீ புகராஇஹிம், அதே ஊர்ல இருக்கக்கூடிய புகராக்களுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு அதை பிரிச்சு கொடுக்கிறது. கனிவான அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த என்னோட எக்கனாமிக் பிரச்சனைக்கு தீர்வு, என்னோட கடையில் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு, ஊரில் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு. இது ஜகாத், ஜகாத்தை கொடுக்கிறது. எனக்கு எத்தனையோ யூனிவர்சிட்டி மாணவர்கள் ஃபத்வா கேட்கிறாங்க, டைம் எடுத்துட்டு வந்து அதுல எனக்கு வசதி இல்லை படிக்கணும், ஆனா யாரும் தாரத்துக்கு இல்ல, எங்களை எங்களுக்கு அரசாங்கத்தால் இப்படி தாராங்க, அது வட்டின்னு சொல்றாங்க, அது எடுக்கலுமா, அது எடுக்கலண்டா, என்ன படிப்பை கண்டினியூ பண்றது கஷ்டமா இருக்குது. ஹசரத் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு வாலிபர் சொல்றாரு, ஹசரத் நான் எங்கட ஊர்ல உள்ள எல்லா ஹாஜியார்மாருக்கும் என் தொழுகையில எப்பவுமே துவா செய்யறேன் ஹசரத் அப்படின்றாரு. என்ன வாப்ப சின்ன வயசுல இல்ல, ஏ லெவலுக்கு பின்னால நான் யூனிவர்சிட்டிக்கு போனேன், இன்றைக்கு நான் படிச்சு அல்ஹம்துலில்லா ஒரு நிலைமையில வந்து ஜகாத் கொடுக்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறேன். இதுக்கு அடிப்படை காரணம் இந்த ஊர்ல உள்ள செல்வந்தர்கள் அன்றைக்கு அந்த பைத்துல் ஜகாத் கொடுத்த காசு, அதால எனக்கு படிப்புக்கு தந்த காசு, அதன் மூலமாகத்தான் நான் படிச்சு இன்றைக்கு அல்ஹம்துலில்லா ஜகாத் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு நான் மாறி இருக்கிறேன். என் ஒவ்வொரு தொழுகையிலே அந்த செல்வந்தர்களுக்கு நான் துவா செய்யறேன் ஹஜ்ரத் அப்படின்றார். கனிமான அன்பார்ந்த சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அப்ப எந்த அளவு தூரத்துக்கு எங்கட சமுதாயத்துல அந்த பிரச்சனையோட மக்கள் இருக்கிறாங்க. வேறொன்றும் இல்ல, ஈமான் இல்லாம இல்ல, சாமான் இல்ல, பொருள் இல்ல, கஷ்டம் சிரமம். அப்ப அதனுடைய பொறுப்பு யாருக்கு? எங்களுக்கு தான் இருக்குது. யாருக்கு வசதி இருக்குது? யாரு ஜகாத் கொடுக்க தகுதி? யாரும் சொல்லேலா எனக்கு தகுதி இல்ல, நான் ஜகாத் கொடுக்க தேவையில்ல. நாங்க எத்தனை பேர் கணக்கு பாத்திக்கிறோம் ஜகாத்துடைய கடமை எந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அல்லாஹ் இன்னைக்கு எங்கட நாட்டுல நான் கவலையோட சொல்றேன், 80% எங்கட முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் கீழே போயிட்டு கொண்டு இருக்குது. காரணம் என்னண்டா, எங்கட ஹலாலான சம்பாத்தியம் இல்ல, ஹராம் கலக்கப்பட்டு எங்கட சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எப்படி செலவழிக்கப்படணும், அதுல எப்படி ஹலாலான முறை இது இன்றைக்கு மீறப்பட்டு ஜகாத் கொடுக்காம அது அப்படியே தேக்கி வைக்கப்பட்டு குர்ஆன் கடினமான முறையில எங்களுக்கு எச்சரிக்கை செய்து, யார் யாரெல்லாம் ஜகாத்தை கொடுக்காம தேக்கி வச்சுக்கொள்றாங்களோ, மறைச்சி வச்சுக்கொள்றாங்களோ, அல்லாஹ் அவருடைய பொருள்ல நஷ்டத்தை உண்டாக்குவார். உலகத்துல நாளைக்கு மௌத்துக்கு பின்னால அந்த பொருட்கள் எல்லாம் பாம்பு போன்று ஒரு தோற்றம் கொடுக்கப்பட்டு, அந்த தோற்றத்தை என்னோட கழுத்துகள்ல யார் யாரெல்லாம் கொடுக்கலையோ அவங்களோட கழுத்துகள்ல போடப்படும். அல்லாஹ் சொல்லுவார், உலகத்துல ஜகாத்த கொடுக்காம நீ தடுத்து கொண்டிருந்தாயே, மக்களுக்கு கொடுக்காம நான் தந்த பொருளை மக்களுக்கு கொடுக்காம நீ தடுத்து கொண்டிருந்தாயே, இதுதான் எடுத்துக்கோ அந்த பொருட்கள், அந்த சொத்துக்கள் இதுதான். இனியமான சோர்ல, வேதனையில, கஷ்டத்துல, துன்பத்துல கத்துவோம் கதறுவோம், ஒரு பிரயோஜனம் இருக்காது. அந்த பொருட்கள் விட்டுட்டு போக போறோம், யாரும் எடுத்துட்டு போற போறதில்ல. அல்லாஹ் எல்லாத்தையும் சேர்த்து நாளைக்கு கியாமத்துடைய நாளையில கடினமான தண்டனையை தாரத்துக்கு காத்து கொண்டிருக்கிறான். உலகத்துல எப்படி தெரியுமா, உலகத்துல பொருள் போய்கொண்டே இருக்கும், போய்கொண்டே இருக்கும். எப்படி தெரியுமா, நான் ஒரு ஜகாத்துடைய ஒரு நிகழ்ச்சி வந்த முடிச்சுட்டு வரத்திலே அந்த ஒரு மனிதர் வந்தார். இங்க எல்லாம் வெளி வெளிநாட்டுல என்னட்ட வந்தார், ஹசரத் அலூர் ஆரவர் கேண்ட பெரிய ஒரு கடை, நகைக்கடை, 25 இயர்ஸ், 25 வருடமாக நகைக்கடை வச்சிருந்தேன், பெரிய வீடு, பெரிய வாகனம், எந்த ஃபேமிலி எல்லாம் இருந்துச்சு, ஆனா எந்த வாழ்க்கையில நான் ஜகாத் கொடுத்தது இல்லாத, ஜகாத் கொடுத்தது இல்லை. எனக்கு இன்னைக்கு தான் விளங்கிச்சு, அல்லாஹ் என்ன நடு ரோட்டுக்கு இறக்கினானே, இன்னைக்கு என்ன கடையும் இல்லை, என் வீடும் இல்லை, என் வாகனமும் இல்லை, பொருட்களும் இல்லை, என் ஃபேமிலி ஒரு கஷ்டமான ஒரு வீட்டில் கூலிக்கு இருக்கிறாங்க. நான் இந்த நாட்டில் வந்து கிழங்கு பிடிக்க கொண்டிருக்கிறேன். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நினைச்சு கொள்ளாதீங்க என் தள்ளி என் காசு பேங்க்ல டிபாசிட்டாக இருக்குது, என் கடை போகுது, நான் கடனாளி, எனக்கெல்லாம் ஜகாத் இல்ல, ஜகாத் கொடுக்க தேவையில்ல, இப்படின்னு சொல்லி யாரும் ஏமாத்தத்தில் இருந்தாடாதீங்க. அல்லாஹ் பிடிக்க ஆரம்பிச்சானுண்டா, அதுக்கு பிறகு எந்த இடத்தால போகும், எப்படி போகும் யாருக்குமே தெரியாது. கனியமான அன்பாங்க சோர்லே, அல்லாஹ் எல்லாருக்கும் கடமையாக்கவும் இல்லை, அல்லாஹ் கடமையாக்க இருக்கிறான் யாருக்கு வசதி, வசதி இடத்திலே அதிலும் குவாண்டிட்டி அல்லாஹ் வச்சிருக்கிறான். 11.5 பவுன், 11.5 பவுன் தங்கத்துடைய பொறுமதி வேல்யூ உங்கள்ட இருந்தா, அது உங்களோட சொந்தத்துல இருந்தா, ஒரு வருடம் கம்ப்ளீட் ஆக இருந்தா, அது 11.5 பவுனையும் அடைஞ்சிருந்தா, அந்த வேல்யூவுக்கு அடைஞ்சிருந்தா, நீங்க உங்களோட காசில நீங்க கொடுக்கணும். ஆடு மாடு ஒட்டகம் அது தனியானது, அது நீளமான, அதனுடைய கணக்குகள் பொதுவாக எங்களோட பகுதியில் அது குறைவு, அதனுடைய தேவைகளை உணமாக்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணி நாங்க அதை விளங்கிக் கொள்வோம். அடுத்தது எங்களோட தங்கம், எங்களோட வெள்ளி, எங்களோட நாணயங்கள், இது எல்லாத்துமே நாங்க கணக்கு பாக்குறது. ஒன்று வெள்ளியில பாக்குறதா இருந்தா 200, அந்த அந்த தங்கத்துடைய அந்த கிராம் அளவுக்கு 600 அந்த கணக்கு சொச்சமண்டு வரும், 650 அந்த கிராமுக்குள்ளால உள்ள வெள்ளி இருந்தா. எங்களை தங்கத்தை பொறுத்த வரையில நீங்க 11.5 பவுனுடைய தங்கம் இருந்தா, அது பாவிக்கக்கூடிய ஆபரணமாக இருந்தா, அது ஊருடைய அந்த வளமையை பார்த்து அதுக்கு மேலால உள்ள கணக்கு. என்னோட வியாபார பொருட்கள், இதுதான் மிக முக்கியமானது. வியாபார பொருட்கள்ல நாங்க கணக்க பார்த்து அதுல 5.5 பவுனுடைய பொறுமதியுடைய சாமான் அந்த விலைவாசி கொடுக்கல் வாங்கல் செய்யறோமா, ஒரு வருஷமாக செய்யறோமா, இப்ப நாங்க கணக்க பார்த்து அல்லாஹ் சொல்றான் அதுல 2.5 வீதத்தை நீங்க கொடுங்க, உங்களோட பொருளுக்கு பாதுகாப்பு, அது உங்களோட பொருளுக்கு அது நிம்மதி, உங்களோட பொருள்ல பறக்கத்துண்டாகும், கொடுக்கிற நேரத்தில் பறக்கத்துண்டாகும். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, எத்தனையோ பேருடைய பேங்க்ல டிபாசிட் 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்ததில்ல, பார்த்தா நோய் வருது, அல்லாஹு அக்பர், முழு 10 லட்சமும் நோய்க்காக செலவழிக்கப்படுது. அல்லாஹ் காட்டி தீக்கிறான், அல்லாஹ் காட்டுறான், கொடுக்கிறார் இல்ல, ஆக்சிடென்ட் ஆகுது, இவர்கிட்ட தவறு, அவன் சொல்றான் மற்ற 100,000 தெண்ட, மற்ற 100,000 பகாக்கோனே, மற்ற 100,000 தாயாக்கோனே, இவர் பெசாம எடுத்து கொடுக்கிறாரு. என்ன பிரச்சனை வரக்கூடாது, 100,000 தாயாக்குமேன்னு அரகனே அண்ட பிரச்சனை எப்பா, அல்லாஹ் அப்படி போக வைக்கிறார். காரணம் என்ன தெரியுமா, நாங்க இத சரியான முறையில கொடுக்க வேண்டியத கொடுக்காததுனால இருந்த பொருளும் அசிங்கமான அசுத்தமான முறையில அந்த பொருள் ஆக்கப்பட்டிருக்குது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இது நீளமான விரிவான இந்த விடயங்கள் நான் உங்களுக்கு சைக்கிளையாகத்தான் செய்கின்றேன். எங்களோட ஜகாத் ஒவ்வொருத்தரும் வசதி படைச்சவங்க, எங்களோட ஆடு மாடு ஒட்டாமல் இருக்கிறவங்க, அதில் உள்ள நிசாபுகள் அவருடைய கணக்கில் இருக்குது, எங்களோட தங்கம் வெள்ளியுடைய அந்த நிலைமை, அதே மாதிரி வியாபார பொருட்கள், அதே மாதிரி காசு, அதே மாதிரி எங்களுடைய விளைச்சல்கள், நெல் அரிசி எங்களோட விளைச்சல்களுடைய அந்த விளைச்சல்கள், அதே மாதிரி தங்கம், அதாவது சுரங்கத்தில் இருந்து நாங்கள் தோண்டி எடுக்கக்கூடியது, அதே மாதிரி நிலக்கரி, இது போன்ற இந்த குறிப்பான 5-6 விடயங்கள்ல மட்டும்தான் அல்லாஹ் ஜகாத்த கடமையாக்கி இருக்கிறான். வேறொன்றிலுமே அல்லாஹ் கடமையாக்கல. 2 வீடு இருக்குது உங்களுக்கு, ஒரு வீட்டுல நீங்க இருக்கிறீங்க, இன்னொரு வீட்டை கூலி கொடுத்திருக்கிறீங்க, அதை விற்கிற நோக்கம் கிடையாது, அதிலிருந்து வார காசு செலவழிச்சு முடிச்சுட்டீங்க, இப்ப உங்களுக்கு ஜகாத் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் ரொம்ப லேசா வச்சிருக்கிறான். ஒரு தோட்டம் இருக்குது உங்களுக்கு, அதை நீங்க விற்கிற நோக்கம் இல்லை,
உங்களோட புள்ள பெருத்த அந்த சொர்ணத்தை அந்த புள்ளை கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிறீங்க, அதுக்கு ஜகாத் கிடையாது. உங்களோட வாகனம் பாவிச்சுட்டு இருக்கிறீங்க, அதுக்கு ஜகாத் கிடையாது. பாவனை பொருட்களுக்கு ஜகாத் கிடையாது. எப்ப நீங்க ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னு நியத்து வைக்கிறீங்களோ அதுலயும் பாருங்க, உங்களோட ஒரு தோட்டம் இருக்குது, பொறுமதியான ஒரு தோட்டம், ஒரு வாகனம் இருக்குது, பொறுமதியான ஒரு வாகனம், விற்கணும், நல்ல விலை வந்தா விற்பேன் நியத்து வச்சீங்க, அந்த நியத்தும் கண்டினியூவா ஒரு வருடத்துக்கு இருக்கணும். சரியா 10 மாதம் ஆகத்திலே நீங்க நினைக்கிறீங்க வாகனமே விற்க தேவையில்ல, நீ அதை மாத்துறீங்க, ஒரு வருஷம் பூர்த்தி ஆனா ஜகாத் கொடுக்கவாமே, அதனால நியத்தை மாத்துறீங்க. அன்பே கடவே இல்ல. ஆனா அங்க நாங்க செய்யற கிரிமினல் வேலைக்கு அல்லாஹ் தண்டனை இருக்குது, ஜகாத் கடமை இல்ல. அல்லாஹ் அந்த அளவு தூரத்துக்கு எங்களுக்கு லேசி படுத்தி தந்திருக்கிறான். கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களோட பொருட்கள்ல உங்களோட வியாபாரத்துல பாருங்க என்ன நிலைமை, என்னுடைய ஜகாத்துடைய நிலைமை எப்படி இருக்குது. இதை நான் 2.5% சும்மா காசை மாத்தி வச்சுக்கொண்டு கொடுக்கறதுக்கே இயலாது. என்னோட பொருள்கிட்ட பாதுகாப்பு ஒருத்தர் சொன்னாரு, அதுல என்ன 60 பவுன் நான் காணா போயிருக்கேன். நான் சொன்னேன் ஜகாத் கொடுத்திருக்க மாட்டீங்க, ஒவ்வொரு வருஷமும் கணக்கா ஜகாத் கொடுக்கிறேன் ஹசரத் அப்படின்னாரு. நாங்க என்ன எப்படி ஜகாத் கொடுக்கறீங்க, அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நோன்பு வரத்திலே காசை மாத்தி வச்சுக்கொள்வேன், அதுல இருந்து 100 ரூபா 100 ரூபா வரவங்களும் கொடுப்பேன். நான் சொன்னேன் ஜகாத்தே இல்ல. இன்னைக்கான மக்கள் நினைச்சிருக்கிறாங்க ஜகாத் கொடுக்கிற முறை இது இதல்ல. அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்றான் எப்படி ஜகாத் கொடுக்கப்படணும். இது சொல்யூஷன் ஃபார் தி எகனாமிக் ப்ராப்ளம். சும்மா இல்ல, முழு உலகத்திலே எகனாமிக் ப்ராப்ளமுக்கு பிரச்சனைக்கு தீர்வு. அல்லாஹ் சும்மா சொல்லிருப்பானா, அணு அணுவாக தெளிவாக யாரு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எத்தனை பேரு கொடுக்கணும் எல்லாமே. குறைஞ்சது எங்க நாட்டை பொறுத்த வரையில 4 கூட்டத்தினர் இருக்கிறாங்க, குர்ஆன் 8 கூட்டத்தினர் சொல்றது சொல்லுது குர்ஆன். ஆனா 4 கூட்டத்தினர் எங்கள்கிட்ட இல்ல. இப்ப 4 கூட்டத்தினர் இருக்கிறாங்க, பக்கீர், மிஸ்கீன், கடனாளிகள், அதே மாதிரி இஸ்லாத்துக்கு வந்தவங்க. இன்னைக்கு எத்தனையோ இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். நீங்க பாருங்க, அவங்க இஸ்லாத்தை விட்டு போறதே காரணம், ஒரு பெண் இஸ்லாத்துக்கு வந்து திருமணம் முடிச்சு குழந்தைகளோட வாழ்ந்து கணவர் விட்டுட்டு போனா இவருக்கு வாழ்றதுக்கு வசதி இல்ல. அவங்களோட ஃபேமிலியில இருந்து வந்து கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க என்னோட குடும்பத்துக்கு வாங்க, மறுவா இஸ்லாம் தர்மி அக்கறல எந்த அப்பி ஒய கட்டியட்ட ஒயாட்ட ஓனு வேக்கர்ல தின்னா, 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் ஹெல்ப் இல்ல, உதவி இல்ல. இஸ்லாத்தை விட்டு போனா போய் சொல்ற என்ன தெரியுமா, நம்ம இஸ்லாம் தர்மி அக்கறலாம்
பொறுப்புதாரிகள்
நாங்க முறப்பிரகாரம் எப்படி கொடுக்கணும், அந்த முறப்பிரகாரம் கொடுக்கணும். கனியமான சோதரர்களே, அதே மாதிரிதான் இது ஜகாத் நீளமான ஒரு பாடம். இது கட்டாயம் ஒவ்வொரு ஊர்லயும் அவேர்னஸ் பண்ணப்படணும். எடுக்கக்கூடியவங்க யாரு, சிலர் வந்து ஜகாத்த எனக்கு ஜகாத தாங்களே, ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, என்னோட ஒரு பத்துவா கேட்டாங்க ஒருத்தருக்கு, ஆப்ரேஷனுக்கு ஜகாத் காசை கேட்டிருக்கிறாரு. நாங்கிட்ட அவருடைய நிலைமைய சொல்லுங்களே, பக்கீரா மிஸ்கீனா என்ன, அவருக்கு ஒரு வீடு இருக்குது, அவருடைய 2 வீட கூலி கொடுத்திருக்கிறாங்க, அவருக்கு ஒரு கடை வண்டி இருக்குது, ஒரு வாகனம் இருக்குது, இப்ப ஆபரேஷனுக்கு ஜகாத். அல்லாஹு அக்பர். கேட்கிறவர் கொடுக்கறதுக்கு கேட்கிறவர் அவரு சாதாரணமா கேட்கிறார், அவரு கொடுத்துடவாகாதுல பாவம் ஆபரேஷன், 2 வீடு கூலி கொடுத்திருக்கிறாரு, வாகனம் இருக்குது, சொந்த கடை இருக்குது, இவர் ஆபரேஷனுக்கு ஜகாத் காச கேட்கிறாரு. கேட்கிறவர் எப்படிப்பட்டவராய் இருக்கோடு, கொடுக்கிறவர்த நிலைமையை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மார்க்கத்துல தெளிவு இல்லாதனாலதான் எங்களுக்கு பிரச்சனை, எங்களோட கஷ்டம் துன்பத்துக்கு காரணம் இதுதான். படிக்காததல்ல எங்களோட சமுதாயம், படிக்காததல்ல, அறிவில்லாததனால, பொருள் இல்லாதனால அல்ல, தீன் இல்ல, மார்க்கம் இல்ல, மார்க்க அறிவு இல்ல, மார்க்க தெளிவு இல்ல, அதனாலதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்குவோம் எங்களோட பொறுப்பு இது. அதே மாதிரிதான் மிக முக்கியமான ஒன்றுதான் சதகா, ஜகாத். அது சிலருக்குத்தான் அல்லாஹ் கடமையாக்க இருக்கின்றான். அதனுடைய நிலைமைகள்
எங்களது சதகான்றது ஆக முக்கியமானது. இது எல்லாரும் கொடுக்கலும், பணக்காரர் எளியவர் சொத்துள்ளவர் சொத்தில்லாதவர் எல்லாரும் கொடுக்கலும், அல்லாஹ் பல மடங்காக பெருக்கி தருவான். சதகான்றது ஹதீஸ்ல வருது, அத் சதகா ரத்துல் பலா வ தத்ஃபஉ மீத்தத்ஸூஇ. ஒரு மனிதண்ட வரக்கூடிய நோய் நொம்பலங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்களை நீக்கக்கூடியது சதகா. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு ஏற்பட இருக்கிற பயங்கரமான மவுத், போய் ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தா போவோம், மரம் விழுந்து மௌத்தா போவோம், வீடு உடைந்து மௌத்தா போவோம், வெள்ளத்தில் அடிபட்டு பெய்து மௌத்தா போவோம், இதெல்லாம் பயங்கரமான மோசமான மௌத்துடைய நிலைமைகள். அல்லாஹ் எப்படி எங்களை அதிலிருந்து பாதுகாக்கிறான் என்றா, எங்களோட சதகாவின் மூலமா. உங்களோட ஆயுள் நீளமாகணும் நீங்க விரும்புறீங்களா, சதகாவை கொடுங்க. இது எல்லாரும் பணக்காரர்கள் தான் கொடுக்கணும் கிடையாது, ஒவ்வொரு எளிய மனிதனும் டேப்ல கைய போட்டு பாருங்க, 10 ரூபா வருதா 10 ரூபா கொடுங்க சதக்கா, 2 ரூபா வருதா 2 ரூபாய் கொடுங்க சதக்கா, 5 ரூபா வருதா 5 ரூபாய் கொடுங்க சதக்கா. சாப்பிட்டு இருக்கிறீங்களா, பசியில் ஒருத்தர் வாராரா, இதாங்க சாப்பாடு. 2 ஈச்சபலம் வச்சிருக்கிறீங்களா, ஒருத்தர் வாராரா, இதாங்க ஒரு ஈச்சபலம். தண்ணி குடிக்கிறீங்களா, அரவாசி தண்ணியை குடிச்சீங்களா, மற்றவரு கொடுங்க, இதாங்க உங்களுக்கு தண்ணியை தாரு சதக்கா. நீங்க கொடுக்கிற ஒவ்வொன்றும் சதக்கா. அல்லாஹ் பல மடங்காக பெருக்கி தருவான். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு எளியவங்க என்ன தெரியுமா நினைக்கிறேன், எங்களுக்கு தரோம் குடுக்கிறதுக்கு ஏலாது, அதனாலதான் அவங்க எப்பவுமே எடுக்கிற ஆட்களா மாறி இருக்கிறாங்க. சதக்கா அப்படி இல்ல, எல்லாருக்கும் குடுக்கிறதுக்கு ஏலும், அள்ளி அள்ளி குடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். ரமலானுடைய காலம் விசேஷமா, அல்லாஹ் பல கோடி நன்மைகளை தாரத்தை காத்துட்டு இருக்கிறான். சகாத்த கணக்கு பார்த்து கொடுக்கிற மாதிரி எங்களை சதக்காவை எல்லாருமே முழு பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் குடுக்கேயும், என்னோட பிரச்சனைகளுக்கு தீர்வு, நோய் நம்பலங்களுக்கு தீர்வு. நான் பொதுவாக சொல்றது, வீடுகள்ல ஒரு டில் பாக்ஸ் வைங்க, டில் பாக்ஸ். ஏன்னா உங்களுக்கு சதக்கா கொடுக்கறதுக்கு கையில் எடுத்தா ஆட்கள் இருக்க மாட்டாங்க, தேடி பார்ப்பீங்க ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஒரு டில் பாக்ஸ் வைங்க. அந்த நேரத்துல காலையில உள்ள ஸ்கூலுக்கு போக போகுது, நீங்க போக போறீங்க மதரசாக்கு மக்தபுக்கு போக போகுது, கூப்பிடுங்க புள்ள கையில கொடுங்க 5 ரூபீஸ். மகன் சதக்கா போடுங்க, மகள் சதக்கா போடுங்க, வைப்ப கூப்பிடுங்க சதக்கா போடுங்க, நீங்களும் போடுங்க. யா அல்லாஹ் என்னோட குடும்பத்தை எல்லா பிரச்சனையிலிருந்தும் பாதுகாத்துடு, என்ன பிள்ளைகளுக்கு ஒரு நோயும் வராம பாதுகாத்துடு, என்ன மனைவியிட நோயை குணப்படுத்திடு. யா அல்லாஹ் நான் பிரயாணத்துல போறேன், பிரயாணத்துல ஆரோக்கியமான நிலைமையை உருவாக்கித்தா யா அல்லாஹ், என்ன பிசினஸ்ல வெற்றியேத்தா யா அல்லாஹ். ஒவ்வொருத்தரும் இந்த துவாக்களை செஞ்சு செஞ்சு சதக்காவை போடுங்க, அல்லாஹ் முழு பிரச்சனையிலிருந்தும் தீர்வை தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க சஹாபாக்கள் கூட. ஒரு மனிதர் போறாரு முன்னால், ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து சஹாபாக்கள் இடத்துல சொல்றாங்க, அதோ போறாரு அந்த மனிதர் காலையில போகக்கூடிய நேரத்துல சொல்றாங்க, அதோ போறாரு அவர் மாலை நேரத்துல திரும்பி வரமாட்டாரு. சஹாபாக்களுக்கு 100 நம்பிக்கை போற இடத்துல மௌத்தா வைத்துடுவாரு, மௌத்தா வைத்துடுவாரு. ஹபீப் சொல்லிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, போனாரு மாலை நேரம் பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த மனிதர் திரும்ப போறாரு. திரும்ப சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், ஹபீப் சொன்னாங்களே அவர் திரும்பி வரமாட்டார் என்று, ஆனால் திரும்பி வராரு. இப்ப விளங்கல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல போயிட்டு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் மன்னிச்சுவோங்க, காலையில அந்த மனிதர் போகிறதுல சொன்னீங்க திரும்ப வரமாட்டார் என்று, ஆனா திரும்ப வராரு, எங்களுக்கு விளங்கல்ல. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஆமா நிச்சயமாக அல்லாஹ் அவர் போற இடத்துல அவர் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய முடிவுல இருந்தது. அவர் அந்த இடத்துக்கு போனாரு, போய் அவருடைய வேலைகளை விடுச்சிட்டு அவர்கிட்ட இருந்த சாப்பாட்டு பொதியலை எடுத்து அந்த பொட்டலத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கத்திலே ஒரு மனிதர் வந்தாரு. வந்து கேட்டாரு, நீங்க சாப்பிடுறீங்க, பசியோடு இருக்கிறேன், எனக்கும் சாப்பாடை தாங்களேன்னு அந்த மனிதர் கேட்டாரு. இந்த மனிதர் இருக்கிறாரே இவருடைய சாப்பாட்டை அப்படியே கொடுத்துட்டாரு, சதகா செஞ்சிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவர் அந்த சாப்பாடை கொடுத்தாரே இதை அல்லாஹ் கபூல் செஞ்சு அவருடைய ஆயுளை நீளமாக்கினார். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, சாதாரணமா நினைக்காதீங்க, ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாட வீட்டுல மூட்டை கணக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிற பொருட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பாத்தரையில வளர்ந்த அந்த ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அப்படியே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மாலை நேரம் ஆகும் பொழுது முழு பொருளையும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. மாலை நேரம் அன்று நோன்பு வச்சிருக்கிறாங்க. நோன்பு ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாட அடிமை வந்து சொல்றாங்க, நோன்பு திறக்கிறது கொண்டும் இல்ல அம்மா ஆயிஷா, எங்களை மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மல்டிபிள் ஸ்டைல்ல உள்ள சாப்பாடல்ல ஈச்ச பலம் கூட இல்லை. கனிவான சகோதரர்களே, அதனாலதான் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த அடிமையை பார்த்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தறிஞ்சு இதுல இருந்து கொஞ்சமாலும் எடுத்து வைக்கலாமே, எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுக்கோ. யாரு எங்களோட முன்னோர்கள் கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த நிலைமையை உருவாக்குது. வீட்டில் நோயா, வைஃபுக்கு நோயா, பிள்ளைகளுக்கு நோயா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, சதக்காவை கொடுங்க. டாக்டர்கிட்ட ஓடுறதுக்கு முன்னால சதக்காவை கொடுங்க. மருந்தை குடிக்கிறதுக்கு முன்னால சதக்காவை கொடுங்க. சதக்காவை போட்டு துவா செய்யுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு பழக்குங்க. சதகா கொடுக்கறதுடைய பொறுமதி என்ன? அதனால அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை வச்சிருக்கிறான்றத பழக்குங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அதுல விசேஷமா விளங்கிக் கொள்ளணும். நாங்க எங்களோட குடும்பத்துக்கு கொடுக்கணும். முதலாவது ஹதீஸ்ல வருது, ஆக சிறந்த சதகா நீங்க உங்களோட குடும்பத்துக்கு கொடுக்கறது. இன்னைக்கு எப்படி தெரியுமா, நான் ரொம்ப கவலையோட சொல்றேன். இன்னைக்கு ஊருக்கு காட்டுறதுக்கு, உலகத்துக்கு காட்டுறதுக்கு போட்டோல வீடியோல ஸ்டேஜ்ல கொடுக்கறாங்க. ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன், ஒரு பள்ளிக்கு. அந்த ரோட்ல நான் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போகக்கூடிய நேரத்துல என்னட்ட காட்டுறாங்க, ஹஜ்ரத் இந்த பள்ளியிட சீஃப் ட்ரஸ்டியிட உம்மா இந்த இடத்துல தான் பிச்சை எடுக்கிற ஹஜ்ரத் அப்படின்றாங்க. யோசி வாருங்க பாப்போம். இன்னைக்கு நாங்க உலகத்தை காட்டிட்டு இருக்கிறோம். இதை அல்லாஹ் ஒரு நாளும் ஏத்துக்கொள்ள போறது இல்ல. என்னோட குடும்பத்துக்குள்ள கஷ்டமான ஆட்கள் இருக்கும் வரையில, குடும்பத்துக்குள்ளாலே சிரமப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க. வாப்பட ஃபேமிலிய பாருங்க, உம்மட ஃபேமிலிய பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்க, அதற்கு பாருங்களே எங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் இவரு, ஆனா எங்களை விட அவருக்கு ஊரில் உள்ள மக்களை தான் முக்கியத்துவம். ஏன்னா அங்க பேர் கிடைக்குது, பேர் போஸ்டர் கிடைக்குது. மனுஷங்க, நான் இது தெளிவாக சொல்றேன், ஒரு அமானிதம்னால. ஏன்னா எங்களோட சொதக்காக்கள் எல்லாத்துல ஏற்றுக்கொள்ளப்படாததுக்கு காரணம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் விடுபடுது. முதலாவது குடும்பத்தை கொடுங்க, அள்ளி அள்ளி கொடுங்க. குடும்பத்துக்கு உம்மட ஃபேமிலி, வாப்பட ஃபேமிலி, நானா, தம்பி, தங்கச்சி, உங்களோட வைஃபுக்கு கொடுங்க. வைஃப் எத்தனை பேர் வைஃப் மாதிரி சதகா கொடுத்திருக்கிறோம், வைஃப் மாதிரி கொடுங்க. இதாங்க உங்களுக்கு நான் அதியா தாரு. 2000, 10000, 5000 அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். சில ஆட்கள் அதெல்லாம் எப்படி அதுல கொடுக்கிறது? சல்லல்லாஹு வஸல்லம் சாதி பெண்ணிடத்துல சொன்னா, உங்களோட கணவருக்கு கொடுங்க. நீங்க உங்களோட கணவருக்கு சதகாவ, சுபஹானல்லாஹ், இந்த அளவு தூரத்துக்கு என்னோட ஃபேமிலி முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்கிறது. அதுக்கு பின்னால வெளியில நீங்க காசு சேருங்க. பள்ளி எங்களோட ஊருடைய பள்ளி, எங்களோட மதரசா, இனியமான சோதனை, இது எங்களோட சொத்துக்கள். நான் ரொம்ப கவலைப்பட்டேன், மன்னிச்சோங்க, எனக்கு தந்த டைம் முடிஞ்சிருச்சு. நான் ரொம்ப கவலைப்பட்டேன். என்னன்னா, இன்னைக்கு சில ஏரியாக்கள் எங்கட பள்ளிகளுடைய நிலைமை ரொம்ப கவலையான நிலைமை. அந்நிய மக்களை கூட்டிட்டு வந்து பள்ளிய காட்டுறதுக்கு பயம். எங்கட டாய்லெட்ட, எங்கட இடங்களை மேமது வகட்டேக்கே பள்ளி, மேமது வகட்டேக்கே மஸ்ஜிது, எளியம் பலன கூட லஸ்தனட பேனவா, அசுலியம் பலன கூட மெஞ்சர ஜராவது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன காரணம் தான் இன்றைக்கு எங்கட பள்ளிகளுக்கு செலவழிக்கிறது எங்கட ஆட்களுக்கு தெரியாம போயிட்டுருச்சு. அந்நிய மக்கள், எனக்கு தெரியும் சில இடங்கள்ல அவங்களோட கடையில வார ப்ரொஃபிட் இருக்கிற ப்ரொஃபிட், அந்த ப்ரொஃபிட்ல ஆறுல ஒண்ட அவங்களோட டெம்பிள கொடுத்திருக்கிறாங்க. அது அப்படியே போகும், ஆறுல உண்டு அப்படியே போயிட்டுதே இருக்கும். சில இடங்கள்ல அவங்க எடுக்கிற பொருள்ல அறவாச கொடுக்கறாங்க. இந்த அளவு தூரத்துக்கு சில இடங்கள்ல பாருங்க, அவங்களோட கோவிலுக்கு, அவங்களோட பந்தலுக்கு, அவங்களோட சேர்ச்சுக்கு டில்பாக்ஸ் வச்சிருக்கிறாங்க என்னட இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா எங்கட பள்ளி மாநிலத்துக்கு செலவழிக்கிறதுக்கு இல்ல. ஹதீஸ்ல வருது, ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட வியாபாரத்துல உங்களோட பொருள்ல பரக்கத் வேணுமா, உங்களோட பொருள்ல பரக்கத் வேணுமா, உங்களோட சொத்துல, உங்களோட சம்பாத்தியத்துல, உங்களோட ப்ராஃபிட்ல ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய ஒரு கணக்கை நீங்க சதகா செஞ்சு வாங்க, அல்லாஹ் உங்களோட வியாபாரத்துல பரக்கத் தருவான், உங்களோட பொருள்ல பரக்கத் தருவான். ஹதீஸ் குடுக்க குடுக்க ஒருத்தர் சொன்னார்ன்னு அதரத் உதய பாந்தர கெதறிதல் எனக்கோட்ட அத்தே ருப்பியல் தாகத்தமாய் திப்பு மகே விருந்தகா கியூவா ருப்பியல் தாகத்தமாய் தேன்னு அதாய் ஹெட்டாய் அனித்தட்டாய் அபிடமே கெதர தேவல் பலாகண்ட கெதர அத்தியாவசிய தேவல் கண்ட அபிகாவ தள்ளின மே ருப்பியல் தான் அப்ப வேதம் கரோத் அப்பே கெதரட்ட அதி மேக்க இவராய் மட்ட பொடி ஐடியா அக்காவா அவரை சொல்லிக்கிறான் வைத்த அவரு சிங்கள மொழியில பேசுறவர் அவரு தமிழ் பேசிக்கொள்ள கஷ்டம். அப்ப சொன்னவாம் ஏண்ட இந்த 1000 ரூபாவை நாங்க கொடுத்துட்டு 3 நாள் 4 நாள் சாப்பிடுறதுக்குரிய ஒரு நிலைமை உண்டா போவோமா? அவங்க கேட்டாராம் ஹேமம் பார்த்து மேக்க அப்படி சதக்காதுவோம் அல்லா அப்பிட்ட மேக்க தாகுனியா தரலதை அப்படின்னா வைப்பம் தீனுள்ள பெண் ஜும்மா அண்ட் அவர் சொல்றாரு அவர் சொன்னாரு போகத்திலே ஹசரத் 1000 ரூபாய் சதக்கா கொடுத்தேன் என் ரப்பு தருவான் நிச்சயமாக. அவர் சொல்றாரு தொழுதேன் ஹசரத் தொழுதுட்டு வீட்டுக்கு வரத்திலே என் வைஃப் சொல்றா ஆபீஸ்க்கே கோல் ஆக்காவா கதாகரண்ட கீழே கியூவா இப்ப இவரு ஆபீஸுக்கு அடிச்சிக்கிறாரு அடிச்சு ஆபீஸ்க்கு பேசுறாரா இப்படித்தான் பஸ் வந்து வெளிநாட்டுக்கு போறாரு திடீர்ந்து ஒரு என்வலப்ப தந்தாரு உங்களோட கையில தர சொல்லி மங்காவை எம்எல்ஏ தீனவா கொஹேத ஹம்வேண்டி இவர் சொன்னாரா முகத்தம் அம்மனான் தன்ன துன்னா தீல தீர ரிசைன் லெட்டர் கத்து இவர் சொன்னாரா கமண்ணேவன் வேண்டாம் போயிட்டு பார்த்தா அவர் சொன்னாரு ஹசரத் என்னட்ட சொன்னாரு என்னட்ட ஹசரத் ருப்பியல் தஹதாஹத் மகே பஸ் தீல கீழ தீனோ அப்படின்னா கனவுலே நினைச்சில்ல கண்ணியமான சோர்ல எங்களுக்கு எடுக்க தெரியும் நாங்க இன்றைக்கு எடுக்கிறவங்களா மாறிக்கிறோம் ஏன் காரணம் குடுக்க தெரியா குடுக்க தெரியாததுனால் அல்லாஹ் வைத்திருக்கிறான் குடுங்க பள்ளிய கட்டுறது குடுக்கிறது அல்லாஹ் ஒரு நாள் வீணாக்க மாட்டான் காபத்துல்லாவை கட்டின நன்மை அல்லாஹ் தருவான். ஒரு பள்ளியில நாங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காசில் ஒவ்வொரு ரூபாவும் இங்க வந்து தொழக்கூடிய விக்கிரம் செய்யக்கூடிய திலாவத்தில் இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் தாரத்தை காத்து கொண்டிருக்கிறான். அதிகமாக பள்ளிக்கு செலவழியுங்க தீனுடைய காரியங்களுக்கு செலவழியுங்க எங்களோட ஊர் பள்ளி நாங்க தான் கட்டணும். சில நேரங்கள்ல மனுஷவங்க என்ன எங்களோட ஊர்ல ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் வெளியூருக்கு பள்ளி கட்ட காசு கேட்டு போவதிலே எங்க உள்ள மலுகிற எல்லா ஊர்லயே ஆட்கள் இருக்கிறாங்களே ஏன் அந்த மக்கள் பள்ளியுடைய முக்கியத்துவம் இல்லாம இருக்கிறாங்க வெளியில சேர்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. ஊருள்ள ஒவ்வொருத்தரும் முன் வந்தோம்டா எங்கட பள்ளிகளை அழகான முறையில கட்டி இபாதத்தின் மூலமா ஹயாத்தாக்குறதுக்கு இயலும். அதனால நோன்புடைய காலம் மிக முக்கியமான ஒரு பொறுமதியான ஒரு சந்தர்ப்பம் அள்ளி அள்ளி கொடுப்போம். அல்லாஹ் எங்களுக்கு அள்ளி அள்ளி தாரத்தை காத்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு ஒரு நாட்டிலே வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க சுமார் 18 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதுல முஸ்லிம்ஸ் நான் முஸ்லிம்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. எங்களால ஏழுமான அளவு உதவிய நாங்க அவங்களுக்கு செய்யறது இங்க நாங்க நிம்மதியா இஃப்தார் நிம்மதியா சஹார் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இனியமான சோர்ல அந்த உதவியை நாங்க செய்யறது அள்ளி அள்ளி கொடுப்போம் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்போம் எல்லாம் எங்களுக்கு தருவான் கண்ணியமான சோதரில் நினைச்சு கூட பாக்குறதுக்கு இயலாது. அப்படியான முறையில் அல்லாஹ் அள்ளி தருவான் வீட்டுக்குள்ள குடும்பத்துல சந்தோஷத்தை நிம்மதியை தருவான். அதுக்கு நாங்க எங்களை நாங்க முழுமையான முறையில கொடுக்கக்கூடியவங்களாக ஆக்குவோம். அல்லாஹ் நம்ம அனைவரை கபூல் செய்து கொள்வானா பொருந்தி கொள்வானா அதன் நிலைமையில சீராக்கி தந்தருள்வாயா எல்லா நிலையிலும் எங்களை கபூல் செய்வாயா. புனிதமான ஒரு மாதத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ் யாழ் எங்களை பாவங்களை பண்ணி தருள்வாயா யாழ் எங்களோட முக்கியமான கடமைகள் என்னன்றதை விளங்க வையாள்லாம் யாழ் ஜகாத்துடைய கடமையை தீரா நிறைவேற்றக்கூடியவர்களாக்கிடையாள்லாம் யாழ் அதிகமாக தான தர்மங்களை சில செய்யக்கூடியவர்களாக்கிடையாள்லாம் யாழ் எங்களோட குடும்பத்துக்கு உறவினர்களுக்கு ஊருக்கு அனைவருக்கும் யாழ்லாம் அதிக அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களாக்கிடையாள்லாம் யாழ் எங்களோட ஊர்ல ஒரு மனிதர் தவறு செய்கிறாரு பாவம் செய்கிறாரு வறுமையின் காரணமா என்றால் எங்களை குத்தம் பிடிச்சிடாது யாழ்லாம் குத்தம் பிடிக்கிறாரு அதனால எங்களுக்கு சோதனையை உண்டாக்கிறாரு அவங்களுக்குரிய கடமைகளை தீரா நிறைவேற்றக்கூடியவங்களை ஆக்கிடையாள்லாம் எல்லா நிலையிலையும் கபூல் செய்யாள்லாம் முழு நாட்டிலே இன்றைக்கு பெரும் பீதியில பயத்தில் பிரச்சனையில் இருக்கிறாங்க யாழ்லா தண்ணி வந்து கஷ்டத்தோடு மக்கள் சிரமத்தோடு இருக்கிறாங்க நோம்பு கூட பிடிச்சு கொள்றதுக்கே இல்லாத நிலைமையில எத்தனையோ பேர் உயர இழந்துட்டு இருக்கிறாங்க எத்தனையோ பேர் அனாதைகளா வீடுகளை இழந்து சாப்பிடக்கூட தண்ணி குடிக்கிற எதில் தெரியாம இருக்கிறாங்க அவங்களோட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு இயலாம இருக்குது. உங்களை உன்னித்தருவாயா
அவங்களுக்கு ஈடேற்றத கொடுத்தல்வாயா, பாதுகாப்பை கொடுப்பாயா, மன நிம்மதியை கொடுப்பாயா, எல்லா நிலையிலும் அவர்களுக்கு உதவி செய்வாயா. அது எங்களால் எந்தொன்றும் செய்ய முடியாதையாலாம், அவர்களுடைய எந்த ஒரு படிப்பை வச்சோ அறிவை வச்சோ அவங்களுக்கு அவங்கள பாதுகாத்துக் கொள்ள முடியாதையாலாம். உன்னுடைய உதவியை தவிர ஒன்றும் இல்லையாலும் தண்டிக்காதையாலாம், எங்களையும் பாதுகாத்துடையாலும், எங்களையும் பாதுகாத்துடையாலும், எல்லா நிலையிலும் எங்களுக்கும் உதவி செஞ்சருள்வாயாக, எல்லா நிலையிலும் எங்களை கபூல் செய்வாயாக, யாழ்ல முழு நாட்டில் நிம்மதியான நிலைமை உருவாக்கிடுவாயாக. இந்த ரமலான்ல யாழ்ல கபூல் செய்யப்பட்ட இபாதத்துக்களை செய்யக்கூடியவங்களாக மரியாதை மாற்றி வைப்பாயாக, எல்லா நிலையும் கபூல் செஞ்சு பொருந்திக் கொள்வாயாக. அந்நிய மக்களுக்கு எங்களை ஒரு முன்மாதிரியான சமுதாயமாக காட்டிடியாள், என்னோட குறைகளை அவங்களுக்கு காட்டிடாதையாள். இந்த மாதத்தை பார்த்து நீங்கே மாறுதேன்னு சொல்லி சொல்றாங்க யாழ்ல, அந்தளவு கேவலமாக கதைக்கிறாங்க யாழ்லா, அந்த நிலைமையிலிருந்து பாதுகாத்துடைய ஆள்லா, யாழ்ல எங்களை வாழ்க்கையை முன்மாதிரியான வாழ்க்கையாக காட்டுடைய ஆள்லா, எல்லா நிலையிலும் பொருந்தி கொண்டு ஈமாவுடனே வாழ்ந்து ஈமாவுடனே மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயான.